2014 டிசம்பர் இதழில் ஹூஸ்டன் சந்திரமொழி அவர்களின் ஆத்ம சாந்தி புதினம் அத்தியாயம் 8 ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். திசை மாற்றம். இதுவரை திருவலிக்கேணி ஒன்று குடித்தன மத்தியவர்க்க இளைஞன் பரத் நிகழ்கால குடும்ப பாரத்தை சுமக்க தன் பெரிய எதிர்கால கனவுகளை இறக்கி வைத்துவிட்டு ஒரு சாதாரண வேலைக்கு தயாராகிறான். அதிர்ஷ்டவசமாக கேந்திரா மோட்டார்ஸின் உரிமையாளரின் மகள் கேந்திராவின் நட்பும் அதே கம்பெனியில் பிடித்த வேலையும் கிடைக்கிறது. இதே வேளையில் கேந்திரா மோட்டார்ஸின் நிர்வாகம் கேந்திராவின் தந்தை விஸ்வநாத்தால் சீரமைக்கப்பட்டு அவர் நண்பர் கோபால் ரத்னத்தின் பொறுப்புக்கு வருகிறது. கேந்திரா மோட்டார்ஸின் போட்டி கம்பெனியான கேடிகே மோட்டார்ஸின் சதிவரில் இவர்களை சுற்றி பின்னப்படுகிறது. கேந்திரா மோட்டார்ஸ் என்ற சுதேசி கம்பெனி இந்த வியூகத்தை சமாளிக்கிறதா? வாசியுங்கள். மறுநாள் கேந்திரா மோட்டார்ஸின் பங்குகளின் விலை 1% குறைந்து நாள் இறுதிக்குள் 6% ஏறியது. எல்லா வர்த்தக ஊடகங்களிலும் கேந்திரா மோட்டார்ஸின் நிர்வாக மாற்றம் மற்றும் தொலைநோக்கு திட்ட அறிவிப்புகள் கோட் சூட் போட்ட பங்குச்சந்தை அறிவுஜீவிகளால் துவித்து அரசி காயப்போடப்பட்டன. இந்த நிகழ்வுகளுக்கு அஸ்திவாரமாக அன்று காலை கேந்திரா மோட்டார்ஸின் தலைமை அலுவலகத்தில் போர்டு மீட்டிங் நடந்தது. கேந்திராவும் வினயும் தங்களின் திட்டங்களை சுருக்கமாக அந்த கூட்டத்தில் அளித்தனர். கேந்திராவின் திட்டம் தங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருந்ததால் விஸ்வநாத் கேந்திராவை துணை நிர்வாக அதிகாரியாக நியமிக்க முன்மொழிந்தார். கோபால் ரத்னம் இந்த தேர்வை எப்படி எடுத்துக்கொள்வது என்று பிடிபடாமல் ஆனால் உள்ளுக்குள் ஒருவித கசப்புணர்வோடு அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தார். வினய் விற்பனைத்துறை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். பெரும் காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அதே திசையில் சிறிய நாட்டுகள் தலை சாய்ந்து அசைவது போல் அந்த போர்டு ரூமில் விஸ்வநாத் தீர்மானங்களை எடுத்துரைத்ததும் மறுபேச்சில்லாமல் அத்தனை டைரக்டர்களும் ஆமோதித்தனர். இத்தனைக்கும் கேந்திராவையும் வினையும் விட அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த அதிகாரிகள் அந்த பொறுப்புகளுக்கு தயாராக இருந்த போதிலும் என்றைக்கிருந்தாலும் இவர்கள் தலைமையேற்க வேண்டியவர்கள்தானே, இப்போதே அதன் பாதையை சீரமைத்துக் கொள்வதில் என்ன தவறு என்று சிலரும், இதை ஆட்சேபித்து விஸ்வநாத்தின் விரோதத்தை ஏன் சம்பாதிக்க வேண்டும் என்று சிலரும், கார்பரேட்டா இருந்தா என்ன, கட்சியா இருந்தா என்ன, எங்கேயும் வாரிசுக்குத்தான் வாய்ப்பு என்று சிலரும் நினைத்து ரெடிமேடாக ஒட்ட வைத்த சிரிப்போடு டிவியில் அடுத்த சீரியல் பார்க்கும் மன உணர்வோடு அந்த மீட்டிங் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தனர். அதுவரை நடந்தவை எதுவும் அவர்களுக்கு அதிர்ச்சி தரவில்லை. ஆனால் அடுத்து விஸ்வநாத், டியர் ஃபெலோ டிரெக்டர், இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, பார்டன் மீ ஃபார் கீப்பிங் இட் அ சீக்ரெட். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில வருஷங்களா நாம கடும் போட்டியை குறிப்பா வெளிநாட்டிலிருந்து கேடிகே மோட்டார்ஸ் போட்டியை சமாளிச்சுட்டு இருக்கோம். இதுவரை நாம மார்க்கெட் ஷேர் இன்னோவேஷன் எல்லாத்திலையும் முன்னணியில் இருக்கோம். ஆனா நம்ம இன்னும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில உலக அளவுல பெரிய இடத்தை பிடிக்கணும்னா புது யுக்தி, புதிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு நமக்கு நிறைய பணம், திறமையான தலைமை இதெல்லாம் தேவை. அதே நேரம் இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை பிடிக்க போன கதையாவும் முடியக்கூடாது. இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு நானும் இந்த கம்பெனியின் புதிய நிர்வாக அதிகாரியான என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபால் ரத்னமும் என்னும் போதே அலையில் பலத்த முணுமுணுப்பு. எஸ் எஸ், இந்த நொடியிலிருந்தே நான் தலைமை நிர்வாகி பதவியிலிருந்து விலகுகிறேன். கோபால் ரத்னம் அந்த பதவியை இனிமேல் நிர்வகிப்பார். நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையை நேரடியாக கவனிப்பேன். மற்ற நிர்வாக சுமையெல்லாம் கோபால் ரத்னமும் கேந்திராவும் கவனிச்சுக்குவாங்க. இது ஒரு துணிச்சலான முடிவு. ஆனா பங்கு சந்தை இன்வெஸ்டர்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. எப்படி நாம அதை எதிர்கொள்ள போறோம்? ரத்தன் ராஜ் இன்னும் விஸ்வநாத்தின் அறிவிப்புகளின் தாக்கத்தை முழுதும் ஜீரணிக்காதவராக கவலையோடு கேட்டார். நல்ல கேள்வி ரத்தன். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு தற்காலிக மாற்றம். இந்த நிறுவனமே இன்னும் 2 வருஷத்துல தலையீழா மாறப்போகுது. டேக் மை வேர்ட், நம்ம புது ப்ராடக்ட் இந்த இண்டஸ்ட்ரியவே அடியோடு புரட்டி போறோம். இந்த கம்பெனி நாம கற்பனை பண்ண முடியாத அளவு விஸ்வரூபம் எடுக்க போகுது. அப்ப நானோ கோபால் ரத்னமோ அவ்வளவு பெரிய கார்பரேஷனை நிர்வகிக்க முடியுமான்னு தெரியாது. காலம் இந்த கம்பெனியோட எதிர்கால தலைமையை முடிவு செய்யும் என்று சொன்னவாறு அவர் கேந்திரா மீது பார்வையை செலுத்தினார். அதாவது அவர் பார்வையை செலுத்தியதாக கோபால் ரத்னம் நினைத்தார். முன்தினம் சக்கரவர்த்தி தன்னிடம் எச்சரித்த விஷயங்களும் இப்போது தன் கண்முன்னே நடந்து வரும் நிகழ்ச்சிகளும் அவர் மனதை அலைக்கழித்தன. கோபால் ரத்னமும் கேந்திராவும் நிர்வாகத்தை பார்த்துப்பாங்க. இத்தற்காலிக மாற்றம் தான் எதிர்கால தலைமையை காலம் முடிவு செய்யும். விஸ்வநாத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள்ளே விஸ்வநாத்தோடு கொண்டிருந்த நீண்ட நாள் நட்பின் பிணைப்பை ரம்பம் போட்டு அறுத்துக் கொண்டிருந்தன. விஸ்வநாத் தொடர்ந்தார். பங்கு சந்தை தெர்மாமீட்டர் மாதிரி நம்ம கம்பெனியோட நிலைமை ஒரு கோணத்தில் தான் பிரதிபலிக்கும். அதனால சில தொலைநோக்கு திட்டங்களை நாம எடுத்து வைக்கும் போது தற்காலிகமா பங்கு சந்தையில ஏற்ற இறக்கங்கள் வரலாம். அதுக்கு நாம பயப்படக்கூடாது.
we should do what we feel honestly, right? நம்ம புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனாலே நம்ம பங்குகளை பொதுமக்களுக்கு கொடுக்க போயிடும். எஸ் எஸ் வி வில் கோ பப்ளிக் ஐபிஓ. வேதாந்தம் அவர் கம்பெனி செக்ரட்டரி வில் ஷேர் மோர் டீடைல்ஸ். நான் அதிகம் பேசிட்டேன், ஐ ப்ராமிஸ். இதுதான் லாஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட். இனிமே பேசுறத குறைச்சு புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல முனைய போறேன். இந்த அனவுன்ஸ்மெண்ட் புது ப்ராடக்ட் பற்றி.
கோபால் ரத்னம் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தொண்டையை செருமி, விஸ்வா எக்ஸ்கியூஸ் மீ, மே ஹாவ் அ மினிட் வித் யூ, ஐ ஆம் இன் அ ஃப்ளோ, ஷால் ஐ இன்ட்ரோடியூஸ் தி நியூ ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்? புது ப்ராடக்ட் பத்தி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால பேசணும். விஸ்வநாத் விளையாட்டாக தலையசைத்து கோபால் ரத்னத்தின் தோளில் கை போட்டு அவரோடு நகர்ந்தவாறே, சாரி ஃபார் தி கமர்ஷியல், சாரி எசன்சியல் பிரேக், ஐ நீட் டு கோ பிகாஸ் என்று கண்ணடித்து, ஹீ இஸ் நவ் மை பாஸ் என்று கிண்டல் அடித்தார். கோபாலரத்னம் இதை எதையும் ரசிக்கவில்லை. வேதாந்தம் பொதுப்பங்கு விற்பனையை பற்றி விளக்க சொல்லிவிட்டு விஸ்வநாத்தும் கோபாலரத்னமும் போர்டு ரூமை விட்டு வெளியே வந்தனர். கோபாலரத்னம் தன் ஆத்திரத்தை அழைக்கிக் கொண்டு, விஸ்வா நீ புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை நிர்வகிக்க போறதும் நான் மொத்த நிர்வாகத்தையும் ஏத்துக்கிறதும் தானே நாம முடிவு பண்ணின விஷயங்கள். பொதுப்பங்கு விநியோகிக்கிறது, இந்த தலைமை மாற்றம் தற்காலிகம், இதெல்லாம் நாம ஒண்ணுமே கலந்து பேசிக்கலையே. அதையும் விடு, எந்த நம்பிக்கையில இன்னும் ஒரு வருஷத்துல இண்டஸ்ட்ரிய தலைகீழா புரட்டிடுவோம்னு சொல்ற? எல்லாம் நாம டெவலப் பண்ண போற புது என்ஜின், என்ஜின் கூட சொல்ல முடியாது, டோட்டல் வெஹிக்கிள் பேக்கேஜ், அதை வச்சுதான் இவ்வளவு தீர்மானமா சொன்னேன். என்கிட்ட விட அதை, இதை இந்த அளவுக்காவது அறிவிக்கலனா நம்ம கம்பெனி ஷேர் படுத்துரும். ஆனா இதை பத்தி இப்ப இவ்வளவுதான் வெளிப்படையா சொல்ல முடியும். ஏன் என்னையே சந்தேகப்படுறியா? சேச்சே, ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? இந்த டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் வேர்ல்ட்ல நாம பேசுறது செய்யறது எல்லாம் சீக்கிரட்டாவே இருக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இப்ப நாம பேசுறத கூட ஸ்கை கேம்ல யாராவது கவனிச்சிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே, இருந்தாலும் அந்த புது என்ஜின் நாம் சுவிட்சர்லாந்துல முடிவு பண்ண V9X என்ஜின் தானே, அது நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் புரட்டி போடுற அளவு ஒண்ணும் இல்லை. லெட்ஸ் கோ பேக் டு தி மீட்டிங், அங்க நான் உனக்கு விளக்கிறேன். பை தி வே, கங்கிராச்சுலேஷன்ஸ் கோபால், எனக்கு நீ இந்த பதவிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. ஆல் தி பெஸ்ட். உண்மையாகவே கண்கள் பணிக்க விஸ்வநாத் தன் நண்பனை வாழ்த்தினார். கோபால் ரத்னமும் ஒரு நிமிடம் அசந்து போய் தன் பழைய நண்பன் விஸ்வநாத்தை அந்த கணம் பார்த்தார். தன் மகன் ஓரம் கட்டப்பட்டதையும் தனக்கு இந்த பதவி தற்காலிகம் என்று சொன்னதையும் அந்த ஒரு கணம் மறந்து போனார். தேங்க்ஸ் விஸ்வா, இனி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. மீண்டும் போர்டு ரூமுக்குள் இருவரும் நுழையவும் அதுவரை சலசலப்பாக இருந்த அறை மீண்டும் அமைதியானது. விஸ்வநாத் கணி குரலில், நான் டெவலப் பண்ண போற புது என்ஜின் என்று சொல்லி ப்ரொஜெக்டரை இயக்கினார். திரையில் V09+T-Bloss டெக்னாலஜிக்கலி பிரில்லியன்ட் ஆயில் சேவர் என்ற லேசர் வெளிச்சத்தில் பளிச்சிட்டது. நானும் கோபால் ரத்னமும் சுவிட்சர்லாந்து புது ப்ராடக்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணும் போது V09 என்ஜின் பத்தி பேசினோம். இந்த V09+ அதனோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன். இது இன்னைக்கு சாதாரண, ஏன் ரொம்ப கம்மியா எரிபொருள் உபயோகிக்கிற ஹைபிரிட் என்ஜின்களை விட 1/100 எரிபொருள் மட்டுமே உபயோகிக்க அதே தூரத்தை கடக்கும். இது பொதுமக்களுக்கு எளிதான விலையிலும் கிடைக்குங்கிறது தான் இதோட இன்னொரு அதிசயம். இதை பத்தி இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். நிச்சயம் இது இந்த உலகத்துக்கு பெரிய பலனை கொடுக்கும். இதை ரொம்ப பாதுகாப்பா டெவலப் பண்ணணும்னு தான் நானே பொறுப்பு எடுத்துட்டு இருக்கேன். இந்த பேட்டன்ட் நம்ம கம்பெனிக்கும் இந்தியாவுக்கும் சொந்தமாய் இருக்கணும். ஐ நீட் யுவர் சப்போர்ட் என்று சொல்லி அமர்ந்தார். ஒரு நொடி அமைதிக்கு பிறகு கேந்திரா தான் முதலில் எழுந்து கை தட்டினாள். எல்லோரும் அவளோடு சேர்ந்து கொண்டார்கள். வினய், பிரில்லியன்ட் பிளானர்கள், ஆல் தி பெஸ்ட். புது ப்ராடக்டை எப்படி லான்ச் பண்ணணும் இப்பவே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்றான். விஸ்வநாத்தின் புதிய என்ஜின் தயாரிப்பு அறிவிப்பு தான் அந்த நாளின் இறுதியில் பெரிய செய்தியானது. கோபால் ரத்னம் நிர்வாக பொறுப்பேற்ற விஷயம் ஓரம் கட்டப்பட்டது. ஹே பரத், வேலை கிடைச்சதுக்கு வெறும் ஸ்வீட் தானா? ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்த பரத்தை ரேக்கினார் கனகராஜ். என்ன ட்ரீட் வேணும் அங்கிள்? குடுத்துட்டா போச்சு, மனோ மட்டும் இருந்திருந்தா அவனை ட்ரீட் கொடுக்க வச்சிருப்பேன். என்ன பெரிய வேலை? கலெக்டர் உத்தியோகமா இல்ல உங்க மனோ மாதிரி வெளிநாட்டு வேலையா? ஊர்கோடியில ஒரு சாதாரண வேலை, ஏதோ இதுவாவது கிடைச்சதேன்னு இருக்கோம். நீங்க வேற. கஸ்தூரி வழக்கம் போல தன் அழுப்பை வெளிப்படுத்தினாள். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பரத் கேந்திரா மோட்டார்ஸ்ல சேர்ந்த உடனே கம்பெனி ஷேர் வேற ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஷேர் வாங்கியிருப்பேன். நீங்க பாத்துட்டே இருங்க, பரத் இந்த கம்பெனியில பெரிய நிலைமைக்கு வருவான், வெளிநாடெல்லாம் சர்வ சாதாரணமா போவான் என்றார் கனகராஜ். இதெல்லாம் அப்போதே நடந்து விட்டார் போல் பரத்தின் அப்பா மோக கனவில் ஆழ்ந்து விட்டார். சக்கரவர்த்தியும் கைலாஷும் தாங்கள் வழக்கமாக சந்திக்கும் உயர்தர ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் மங்கிய ஒளியில் தங்கள் சதி ஆலோசனையை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தனர். என்ன சக்கி, இந்த விஸ்வநாத் அடங்க மாட்டேங்கிறான். ஷேர் பிரைஸ் பாத்தீங்கல்ல, எகிரிட்டு இருக்கு. அவன் மட்டும் நினைச்ச மாதிரி இந்த ப்ராடக்ட முடிச்சுட்டா மொத்தமா நாம க்ளோஸ். பாஸ் என்ன புடிச்சு காய்ச்சறாரு. கோபாலரத்ன வழியா இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்டை காலி பண்ண முடியுமா, பேசினீங்களா அவர்கிட்ட? சக்கரவர்த்தி நெற்றியை நெறித்து, அவசரப்படுறீங்க கைலாஷ், இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ண உடனும். இது பொன் முட்டையிடுற வாத்து, முட்டை இட வைக்கணும், ஆனா அதை நாம கைப்பற்றணும். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா இதுல கொஞ்சம் அசந்தாலும் எல்லாம் வாரிக்கிட்டு போயிடும். கொஞ்சமும் இதுல தப்பாக கூடாது, பக்காவா பிளான் இருக்கணும். இதை நாலு வழியில அப்ரோச் பண்ணணும். நாலு வழியா? ஆமாம், நாலு டீம் நாலு வழியில மடக்கணும். ஒண்ணு மிஸ் ஆனாலும் ஒன்னு கிளிக் ஆகும். முதல் டீம் கேந்திரா மோட்டார் நிர்வாகத்தை உடைக்கிறது. கோபால் ரத்னத்தை கையில போட்டுக்கிட்டு V09 டெவலப் பண்ணியதும் விஸ்வநாத்தை கம்பெனியை விட்டு வெளியே தள்ளிட்டு ப்ராடக்டை கைப்பற்றது. ரெண்டாவது டீம் கேந்திரா மோட்டார் ஷேர்ஸை நிறைய வாங்கி போர்டுல நுழையிறது. அதோட கோபால் ரத்னத்தையும் கையில போட்டுக்கிட்டா நிர்வாகம் நம்ம கையில. மூணாவது டீம் விஸ்வநாத்தை நெருக்கமா தொடரணும். முடிஞ்சா அவரோட ரிசர்ச் டீம்ல சேர்ந்து ரகசியத்தை அடையணும். இது கொஞ்சம் கஷ்டம், ஆனா செலவு கம்மியான வழி. நானாவது ரொம்ப சிக்கலான வழி, பெட்ரோல் கேஸ் லாபீஸ். இப்பவே விஸ்வநாத்தோட அறிவிப்புக்கு ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரூட் கடைசி வழியா வச்சுக்கணும். இவங்க ஜெயிச்சுட்டா அந்த புது ப்ராடக்டை மொத்தமா அழிச்சிடுவாங்க. முதல்ல டீம் வேலையை நான் பாத்துக்கிறேன், மத்தத்தை நீ பாத்துக்க. நான் இப்ப கோபால் ரத்னத்துக்கிட்ட பேசணும். தொடரும். வரிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர்.